டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களை கரிசனையோடு பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த பலவிதமான பாதுகாவல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பாவ சோதனை நேரங்களிலே உம்முடைய தூய ஆவியானவரும் உம்முடைய வார்த்தைகளும் எங்களை காத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரே, இந்த அருமையான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த பல ஆண்டுகளாக திரும்ப திரும்ப இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கும் இந்த வாரம் முழுவதும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபையாய் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பற்பல விதமான காரணங்களினாலே மன சோர்வோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த காரணங்களினாலே அவர்கள் சோர்வோடு இருந்தாலும் உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை கவனமாய் கேட்டு உமக்குள்ளே தங்களை திடப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தாலும், எத்தனையோ முறை அவர்கள் பலனில்லாமல் போக மட்டும் அழுதிருந்தாலும், தாவிதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்பது போல இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளே தங்களை திடப்படுத்திக் கொள்ள நேரே உதவி செய்யும், கிருபை செய்யும். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை அன்போடு பராமரிக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை கொண்ட அருமையான பள்ளிகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பும் உம்முடைய மனதுருக்கமும் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே கிடைக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தாரும். இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மற்றவர்களைப் போல பணி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு இருக்கிற திறமையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீர் அவர்களுக்கு தந்திருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அநேகரை கர்த்தர் இந்த மாதத்திலே நீர் எழுப்பிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பலவிதமான சூழ்நிலைகளிலே கடன் எடுத்து திரும்ப செலுத்த முடியாத உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீரே அவர்களுக்கு இறங்கி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற நல்ல ஆலோசனையை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடன் பிரச்சனையினாலே, வேதனையினாலே தவறான தீர்மானங்களை செய்யாதபடி மேலும் மேலும் அவர்கள் தங்களை தாங்களே பிரச்சனைகளுக்குள்ளே ஈடுபடுத்தி விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கடலிலே தொழில் செய்கிற அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடலிலே பிரயாணப்படும் பொழுது பாதுகாவலை தாரும். அவர்கள் தொழில் செய்கிற இடங்களிலே பிரச்சனைகள் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். இயற்கையின் சீற்றங்களுக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் முயற்சிக்கேற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் மருத்துவ பணியிலே ஈடுபட்டிருக்கிற எல்லா மருத்துவர்களுக்காக, தாதிமார்க்காக, வைத்தியத்துறையிலே உதவி செய்யும் உபகரணங்களை செய்கிறவர்களுக்காக, மருந்து கடைகள் வைத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் செய்கிற பணியை ஜெபத்தோடும் கருத்தோடும் அநேகருக்கு இந்த உலகத்திலே உதவி செய்யும்படியாய் கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு, உண்மையான அக்கறையோடு அந்த பணியை நிறைவேற்ற நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேளைகளுக்காக, வாலிபர்கள் கூடுகைகளுக்காக, பெண்கள் கூடுகைகளுக்காக, சிறு பிள்ளைகளுடைய ஓய்வு நாள் பள்ளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலேயும் உம்மை அறிகிற அறிவிலே மக்கள் வளர கிருபை செய்யும். உம்முடைய வசனங்களை ஆழமாய் இருதயத்திலே பதித்துக் கொள்ள கர்த்தர் கிருபையை தாரும். உம்மை போல மாற்றம் பெற தங்களை அர்ப்பணித்து வாழ நேரே உதவி செய்தல்லும். எங்களுக்காக ஜெபிக்கவில்லை என்ற பாரத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த வாரத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, தங்கள் திருமண நாட்களை கொண்டாடுகிற உள்ளங்களோடு இணைந்து நாங்களும் கொண்டாடுகிறோம். உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. நீர் கூட்டிக் கொடுக்கிற இந்த புதிய ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகள் நிறைந்த ஆண்டாயிருக்க, உம்முடைய மகிமையை அதிகம் அதிகமாய் காணும் ஒரு ஆண்டாயிருக்க கர்த்தர் அருள் புரிவீராக. டி டபிள்யூஆர் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா உள்ளங்களையும் இல்லங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேரிலே கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே 32 சங்கீதத்தை சிந்திக்க துவங்கினோம். இது ஒரு போதக சங்கீதம் என்றும் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு போதனையாக்குகிறார் என்றும் சிந்தித்தோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை அடக்கி வைத்திருந்த காலம் மட்டும் அது அவருக்கு வேதனையை தந்தது என்று 2-4 வசனங்களிலே கூறினார். அந்த வசனத்தின் இறுதியிலே சேலா என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் நின்று கவனமாய் சிந்திக்க வேண்டும். இங்கே கருத்து மாறுகிறது. பாருங்கள், சங்கீதம் 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல முகவுரையாய் இருக்கிறது. ஏனென்றால் இன்று தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியமானது சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்ப வருவதற்கான மார்க்கத்தை தாவீது கூறுகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இன்றைக்கு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? தேவனோடு நல்ல ஒரு தொடர்போடு வாழ்கிறோமா, அல்லது அந்த தொடர்பை இழந்தவர்களாய் வாழ்கிறோமா? சங்கீதம் 32:6, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இங்கே தாவீது மிகுந்த ஜலப்பிரவாகம் என்று கூறும்பொழுது நோவாவின் காலத்து ஜலப்பிரளயத்தை மனதிலே கொண்டு பேசுகிறார் என்று கூறலாம். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்தது. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அது உயர்த்தி தாங்கி பிடித்துக் கொண்டது. நியாய தீர்ப்பின் தண்ணீர் நோவாவை தொட முடியவில்லை. இந்த உலகத்திலே மற்றொரு நியாய தீர்ப்பினால் வருகிறது. அது தண்ணீரால் வரப்போகும் நியாய தீர்ப்பல்ல, அக்னியினால் வரப்போகும் நியாய தீர்ப்பு. அப்படிப்பட்ட நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய முடியும்? சங்கீதம் 32:7, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இந்த வசனத்தின் இறுதியிலேயும் சேலா என்ற வார்த்தையை பார்க்கிறோம். அதாவது நின்று கவனித்து கேட்க வேண்டும். இதுவரை கேட்ட காரியங்களை சிந்தனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட இடங்களிலே இசைக்குழு இசையை நிறுத்திவிடும். பல்லவியும் பாடப்பட மாட்டாது. இந்த நேரத்திலே அமைதியாயிருந்து கேட்ட வார்த்தைகளை சிந்தனை செய்ய வேண்டிய நேரம். அருமையானவர்களே, நாமும் அந்த வாக்கியத்தை சிந்தனை செய்வோமா? தேவனோடு உள்ள உறவை இழந்து போனவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் மறைந்து கொள்ள ஒரு மறைவிடம் தேவையா? தேவனே உங்கள் மறைவிடமாயிருப்பாராக. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய கண்ணினாலே அவர் உங்களை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்கு மிக நெருக்கமாயிருக்க வேண்டும். இப்பொழுது வேடிக்கையான ஒரு ஒப்பிடுதலை செய்கிறார். கவனியுங்கள், சங்கீதம் 32:9, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். இன்று அநேக கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இல்லை. அவர்கள் மிக தூரமானவர்களாயிருக்கிறார்கள். என்றாலும் தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அற்புதமாய் அவர்களை பாதுகாக்கிறார். இதைத்தான் இஸ்தரின் புத்தகத்திலேயும் நாம் கற்றுக்கொண்டோம். தேவனால் நடத்தப்படாதிருக்கிற ஒரு விசுவாசியை குறித்து குதிரைக்கும் கோவேறு கழுதைக்கும் ஒப்பிடுகிறார். ஏனென்றால் அந்த மிருகங்களுக்கு வாயினால் பேசினால் புரியாது, கடிவாளத்தினாலே அது வழி நடத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. இந்த சங்கீதம் உச்ச துணியிலே நிறைவடைகிறது. கவனியங்கள், சங்கீதம் 32:10-11 வசனங்கள், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை உயர்த்தி நிறைவான மகிழ்ச்சியோடு அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். இப்பொழுது நாம் சங்கீதம் 33 கடந்து செல்வோம். இது மீட்கப்பட்டோரின் ஒரு ஆனந்த பாடல். தேவன் சிருஷ்டிகராகவும் பராமரிப்பவராகவும் புகழப்படுகிறார். அவருடைய மகத்துவத்திற்காகவும் ஒப்பிட முடியாத அவருடைய கிருபைக்காகவும் அவர் போற்றப்பெறுகிறார். முதல் முறையாக இசைக்கருவிகளை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் யார் எழுதியது என்று தெரியவில்லை. தாவீது எழுதியிராத சங்கீதங்களிலே இதுவும் ஒன்று. வாசிக்கிறேன், சங்கீதம் 33:1. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் களி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இது தேவனை துதிக்கும் ஒரு அருமையான சங்கீதம். இது தாவீதின் சத்தத்தை போல இருக்கிறது. என்றாலும் தாவீதால் எழுதப்பட்டிராத சங்கீதங்களுள் இதுவும் ஒன்றேன். சங்கீதம் 33:2. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். இந்நாட்களிலே நாம் பயன்படுத்தும் கிட்டார் வாத்தியம் 6 நரம்புகளை கொண்டதாகவோ அல்லது 12 நரம்புகளை கொண்டதாகவோ இருக்கிறது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாத்திய கருவியானது 10 நரம்புகளை உடையதாய் இருந்திருக்கிறது. இந்நாட்களிலேயும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இசைக்கருவிகளை மீட்டுகிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி கர்த்தரிடத்திலே தாளந்தை பெற்றவர்கள் அவருடைய நாம மகிமைக்காக அதை பயன்படுத்துவது தேவன் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு என்பதை மறந்து போகக்கூடாது. ஆலயங்களிலேயும் சிறப்பு கூட்டங்களிலேயும் கர்த்தருக்காக தங்கள் வாத்திய கருவிகளை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 33:3. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருக்கு நாம் புது பாட்டை பாட வேண்டும். எது புது பாடல்? அநேக சங்கீதங்கள் எதிர்காலத்திலே பாட வேண்டிய புதிய பாடலை குறித்து சொல்லுகிறது. அந்த புதிய பாடல்களை பாடும் காலத்திலே புதிய பாடகர்களும் இருப்பார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நமக்கு புதிய சரீரம் கொடுக்கப்படும். இங்கே பூமியிலே பாட முடியாதவர்களும் கூட அங்கே பாடும் கிருபையை பெற்றுக் கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10 வசனங்களை கவனியுங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாசிக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தேவனே நம்முடைய சிருஷ்டிகர். நாம் அவரை புதிய பாடல்களினால் பாட வேண்டும் என்று தாவீது நமக்கு அறிவுரை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய இரட்சகராயிருப்பதனாலே நாம் அவருக்கு புதிய பாடலை பாடப்போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 வசனத்திலேயும் பாடலை குறித்த ஒரு குறிப்பு வருகிறது. வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 14:3. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. மேலும் சங்கீதம் 33:3 நாம் பார்க்கும் மற்றொரு சத்தியம், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். நீங்கள் எந்த ஒரு சிறு கூட்டத்திற்கு முன்னாலே நின்று பாடுவதாயிருந்தாலும் நேர்த்தியாய் பாடல் பாட வேண்டும். இன்றைக்கு நேர்த்தியாய் பாடல் பாடும் பாடகர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. கர்த்தருக்காக வாத்திய கருவிகளை வாசிக்கும் ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் முறையாக பயிற்சி செய்து நேர்த்தியாக வாசிக்க வேண்டும். நேர்த்தியாக நாம் பாட வேண்டும். இது உங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும், கேட்பவர்களுக்கும் ஆசீர்வாதமானதாய் இருக்கும். சங்கீதம் 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒருமையிலும் செய்கைகள் என்பது பன்மையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவருடைய சிருஷ்டிப்பின் செயல்களை குறிக்கிறதாகும். சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வசனத்தின் தொடர்பாக ஒரு ஊழியர் கூறும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பாடகர் பாடிய குரலின் விளைவினாலேயே ஒரு கண்ணாடியை உடைக்க முடிந்ததை பார்த்தேன் என்று எழுதியிருக்கிறார். மனிதனுடைய சத்தத்திற்கே அத்தனை வல்லமை என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் எவ்வளவு வல்லமை நிறைந்ததாயிருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அவர் தன்னுடைய வல்லமையை அழிப்பதற்கல்ல சிருஷ்டிப்பதற்கு பயன்படுத்தினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அது உண்டாயிற்று. அருமையானவர்களே, சிருஷ்டிப்பிலே தேவன் ஒவ்வொன்றும் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அவைகள் எல்லாம் உண்டாயிற்று என்பதை உங்களால் உணர்ந்து புரிந்து கொள்ள முடிகிறதா? இது மிக முக்கியமான ஒன்று. சங்கீதம் 33:10, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். இன்று தேவனை மறந்து தங்கள் சொந்த திட்டங்களை வகுக்கிற ஜனங்களின் ஆலோசனைகளையும் கர்த்தர் அவமாக்குகிறார். வசனம் 12, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இது இந்த உலக மக்கள் பார்க்கும் இடங்களிலே எழுதப்பட வேண்டிய ஒரு வசனம். வசனம் 13, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார். தேவன் நம்முடைய தேசத்தை நோக்கி பார்க்கிறார். தேசத்தை ஆளும்படி அவர் வைத்திருக்கிற தலைவர்களை நோக்கி பார்க்கிறார். அவர் என்னை நோக்கி பார்க்கிறார். அவர் உங்களையும் நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு யாரும் தப்ப முடியாது. சங்கீதம் 33:16, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். மகத்துவமான போர் படையுடன் தான் தேவன் இருப்பார் என்று நெப்போலியன் கூறினார். ஆனால் தனது செயலினாலே அது உண்மை இல்லை என்பதையும் அவரே வெளிப்படுத்திவிட்டார். நெப்போலியனிடத்திலேதான் மகா பெரிய சேனை இருந்தது, ஆனால் அவர் தோற்று போய்விட்டார். ஆம் பிரியமானவர்களே, மிக பெரிய வெடிகுண்டு வைத்திருக்கிறவர்களோடு தேவன் இருக்கிறதில்லை. யாரோடு இருக்கிறார்? சங்கீதம் 33:18, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்திற்கு விடுவிக்கவும். கவனித்தீர்களா? கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? அவருக்கு பயப்படுகிறவர்களோடு கூட அவர் இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி காக்கும்படியாக அவர்களோடு கூட இருக்கிறார். வசனம் 21, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்திலேயும் கர்த்தரை நாம் முழுமையாய் நம்பியிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான சமாதானம் மட்டுமல்ல, ஒரு களி கூறுதலும் தங்கியிருக்கும். இன்றைக்கு புதிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற பல கூட்டங்களுக்கு அலைந்து தெரிவதை விட கர்த்தருடைய வார்த்தையிலேயே நீங்கள் ஏன் தங்கி தாபரிக்க கூடாது? சங்கீதங்களை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுது உங்கள் உள்ளங்களுக்கு அது ஆறுதலை கொடுப்பது மட்டுமல்ல, திருச்சபையின் பல பிரச்சனைகளுக்கும் அதே தீர்வாயிருக்கும். இப்பொழுது தொடர்ந்து 34 சங்கீதத்தை பார்ப்போம். இந்த சங்கீதத்திற்கு ஒரு முகவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் படித்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? சவுல் ராஜா தாவீதை கொல்ல விரட்டி வந்தான். ஒரு குகையிலிருந்து மறு குகைக்கு ஓடி ஓடி தப்பிக் கொண்டிருந்தான் தாவீது. சவக்கடலை நோக்கி செல்லும் பாலைவன பகுதியிலே அந்நாட்களிலே தாவீது ஒளித்திருந்தார். அந்த இடத்திலே பலர் உயிர் வாழ முடியாது. அங்கே இருந்த காலங்களிலே தாவீதின் விசுவாசம் கூட பலவீனம் அடைந்தது. தான் அழிக்கப்பட போகிறேன் என்று எண்ணி பெலிஸ்தியருடைய தேசத்திற்குள்ளே கடந்து சென்றார். அந்நாட்களிலே தாவீதை அந்த பெலிஸ்திய அரசன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் இன்னும் சிலர் தாவீதை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் இருந்தார்கள். என்ன நடக்கிறது? 1 Samuel 21:11-12 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, உண்மையான ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே தான் இருப்பதை தாவீது உணர்ந்தார். எனவே ஒரு பைத்தியக்காரனை போல நடித்தார். எனவே பெலிஸ்திய அரசன் தாவீதை அனுப்பிவிட்டான். எனவே அந்த நேரத்திலே தாவீதின் உயிர் காக்கப்பட்டது. இவ்வாறாக உயிர் தப்பி வனாந்தரத்திற்கு திரும்பி வந்தபொழுது தான் பெலிஸ்தியனை நம்பி சென்றதை விட கர்த்தரையே நம்பி இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்று எண்ணினான். 1 Samuel 21 திருப்பி இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே 1 சாமுவேல் 21:10 அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சங்கீதம் 34 கொடுக்கப்பட்டிருக்கிற முகவுரையிலே தாவீது அபிமலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதாமத்தை குறை கூறுகிற சிலர் இது வேதத்திலுள்ள ஒரு தவறு என்று சொல்வார்கள். ஆனால் அபிமலேக்கு என்பது அந்த அரச பரம்பரையை குறிக்கும் ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. எகிப்திய அரசனை பார்வோன் என்கிறோம். ரோம சாம்ராஜ்யத்திலே ராயன் என்று சொல்லப்படுகிறார். பிரியமானவர்களே, இவ்வாறு வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது வேதத்திலே ஒரு குறையை நான் கண்டுகொண்டேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், பிரச்சனை வேத புத்தகத்திலே இல்லை, உங்களிடத்திலேதான் இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகங்களை படிக்கும் பொழுதும் தாவீதின் அனுபவங்களின் அடிப்படையிலேயே அதை நாம் படிக்க வேண்டும். சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கும் பொழுது சோர்ந்து போனவர்களாக தோற்கடிக்கப்பட்டவர்களாக எண்ணுகிறீர்களா? தாவீதனுடைய வாழ்க்கையிலேயும் அப்படித்தான் இருந்தது. உயிர் தப்ப அங்கே ஓடினார், இங்கே ஓடினார், அங்கே ஒளிந்தார், இங்கே ஒளிந்தார். இதற்கெல்லாம் முடிவு வராதது போலத்தான் இருந்தது. உள்ளம் உடைந்து அவர் சோர்ந்து போய்விட்டார். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக நான் கொல்லப்பட்டு விடுவேனோ என்று பயந்தார். என்றாலும் அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாயிருக்கும் பொழுது நாம் கர்த்தரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு எளிதானதாயிருக்கும். ஆனால் நம் கஷ்டங்களின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே இருக்கும் பொழுது கர்த்தரை துதிப்பது அத்தனை எளிதானதல்ல. என்றாலும் தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிறார். நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் கர்த்தரை முழுமையாய் நம்பினவர்களாக கர்த்தரை துதிக்க தீர்மானம் செய்வோமா? சங்கீதம் 34:2, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். தாவீதனுடைய மனநிலைமை என்ன சொல்கிறது? கர்த்தருடைய நாமும் தன்னுடைய வாழ்க்கை மூலமாய் மகிமைப்பட வேண்டும். நம்மை பார்க்கிற, நம்மை கேட்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். வசனம் 3, என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய நாமமும் ஒன்று போல இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படுகிறது. இதை நாம் உணரும் பொழுது நாம் ஒவ்வொருவருமே மற்றவர்களை பார்த்து என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்ல நம்மை தூண்டுகிறதாயிருக்கிறது. 3 வசனங்களும் இந்த சங்கீதத்திலே தேவனுக்கு துதிபாடும் வார்த்தைகளாயிருக்கின்றன. தொடர்ந்து வருகிற வசனங்களிலே ஏன் அவ்வாறு தேவனை துதிக்கிறார் என்பதற்கான காரணங்களை சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். இது எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும் என விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து 5-6 வசனங்களை பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கலாக்கி ரட்சித்தார். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக தாவீது எவ்வளவு நன்றியுள்ளவராயிருக்கிறார் பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பின்னாலே திரும்பி பார்த்து கர்த்தர் நம்மை விடுவித்த நேரங்களை உண்மையாய் உணர்ந்தவர்களாய் அடிக்கடி அவரை துதிக்கிறோமா? சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் என்ற வார்த்தையை சங்கீத புத்தகத்திலே 3 முறைதான் நாம் பார்க்கிறோம். முதலாவது 34:7 வசனத்திலே வருகிறது. பின்னர் சங்கீதம் 35:5-6 வசனங்களிலேயும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிற நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. புதிய ஏற்பாட்டிலே அவரை குறித்து சொல்லும்பொழுது அவரை கர்த்தருடைய தூதன் என்று நாம் பார்க்கிறதில்லை. அவர் ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்திருந்தார். பழைய ஏற்பாட்டிலே அவர் கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்படுகிறார். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். இப்பொழுது தாவீது ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்த ஒரு மனிதன் சந்தோஷம் நிறைந்த ஒரு மனிதனாயிருப்பான். சவுல் அரசனால் தாவீது நீண்ட காலம் வேட்டையாடப்பட்டார். குகைகளிலேயும் மலைப்பாங்கான பகுதிகளிலேயும் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே கண்ட ஒரு காட்சியைத்தான் 10 கூறியிருக்கிறார். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அந்த மலைப்பாங்கான பகுதிகளிலே பசியோடு இருந்த சிங்கக்குட்டிகளை இவர் கண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தரை தேடி குறையின்றி வாழ்ந்தவர்களையும் அவர் அறிந்திருக்கிறார். சிங்கங்கள் குட்டிகளுக்கு இறை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தேவன் என்னையும் உங்களையும் எத்தனை அதிகமாய் போஷிக்கிறவராயிருக்கிறார் இல்லையா? தன் அனுபவத்தின் மூலமாக தாவீது அதையும் கண்டுகொண்டார். இன்றைக்கு பலர் ஞாயிறு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஞாயிறுதோறும் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு போகிறார்கள், ஏதாவது ஒரு பாடலை பாடுகிறார்கள், ஒரு செய்தியை கேட்கிறார்கள், முடிவு கீதம் பாடி வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள். அதோடு அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு அவசியமானவைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் அனுதின தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்பதையும் புரிந்திருப்பீர்கள். இன்றைக்கு தேவை நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் முதலாவதாக கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவியுங்கள். அவர் தரும் இலவச ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்கள். இரண்டாவதாக உங்களுடைய அவசிய தேவைகளை நம்பிக்கையோடு அவரிடத்திலே கூறுங்கள். அவரே உங்களை திருப்திப்படுத்துகிறவர்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. செப்பனியா 3:15.